வணக்கம். உங்களுக்கு முதல்ல
வணக்கம்.
பொதுவாக திருநங்கைகள் பலர் இந்த தேர்தல்கள் எல்லாம் முன்னாலெல்லாம் போட்டி போட்டிருந்தா கூட எந்த ஒரு அரசியல் கட்சியும் திருநங்கை யாரையும் இதுவரை வேட்பாளராக நிறுத்தவில்லை, அறிவிக்கவில்லை. இந்த பின்னணியில் நீங்கள் தான் முதன் முதலாக இந்த தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளீர்கள். எப்படி உணர்கின்றீர்கள்? என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு, சொல்லுங்களேன்.
எந்த மாதிரியான உணர்வுன்னு கேட்டீங்கன்னா, மெல்ல மெல்ல ஒரு வந்துட்டு திருநங்கை சமுதாயத்தை வந்து ஒன்றாம் பாலினமாகவோ அல்லது வந்துட்டு அவங்களும் சக மனிதர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லாமலே இருந்தது. அவங்க சக மனிதர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்துல கூட இல்லை. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அதாவது நலவாரி ஆரம்பிக்கிறது, அங்க வந்து திருநங்கையிற்கான வந்து வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாம் போராடிதான் வாங்கிட்டு இருக்கோம் நாங்க. எல்லா விதத்திலயுமே அந்த சக மனிதர்கள் தான் அப்படிங்கிறமான ஒரு உரிமை அங்கீகாரம் கொடுக்கப்படலை இது வரைக்கும். இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா போராட எங்களை பத்தின விஷயங்களுக்காக நாங்க போராடும் போது ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம், அதாவது திருநங்கையரை வந்து உறுப்பினரா சேர்க்கறது, அந்தந்த கட்சிகள்ல வந்து திருநங்கையருக்கான தனி ஒரு அணியா வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டுமே இப்ப நான் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியறதுக்கு காரணம் கிடையாது. இயல்பாகவே திருநங்கையாக பிறந்தாலும் எனக்கு சமூக சேவையும் தமிழ் பற்றும் தமிழின பற்றும் நிறைய உண்டு. கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த கட்சி வளர்ச்சிக்காக நிதி கொடுத்தவள் நான். எப்படியாவது வந்து நாம் தமிழர் கட்சி வளரணும், அதன் மூலமா வந்து தமிழ்நாட்டுல தமிழர் ஆட்சி எப்படி வந்து கேரளாவில் கேரளர்கள் ஆள்றாங்களோ, வந்து ஆந்திராவில் ஆந்திரர்கள் தலைமையில் இருக்காங்களோ, அது போல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் வந்து ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட அப்பவே நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காக நிதி, கட்சி வளர்ச்சிக்காக நிதி கொடுத்தவள். அதன் அடிப்படையில தான் வந்து என்ன கட்சி வேட்பாளரா அவங்க அங்கீகாரம் பண்ணினாங்க. அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி திருநங்கையரை வந்து அண்ணனுடைய அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும், ஜாதி மதம் எப்படி அந்த கட்சிக்கு இல்லையோ அது போல வந்து ஆண் பெண் திருநங்கைங்கிற பாகுபாடும் இல்லைங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரு. அதன் ரீதியில என்னை நிறுத்தினாரு. இப்ப நான் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா, என் திருநங்கையர் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. இதுக்கு மேல திருநங்கையர் சமூகத்தை வந்து கண்டிப்பா மற்ற கட்சிகளும் சரி சமுதாயமும் சரி ஒரு பெரிய அளவுல அங்கீகரிக்குங்கிற பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி உணர்றேன். அதுக்கு நான் காரணங்கிற போது ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன் நான்.
திருச்சி சிவா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து திருநங்கைகளுக்காக அதிகமாக குரல் கொடுத்து பல உரிமையை பெறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட மூலத்தை தாக்கல் பண்ணி அதை சட்டமாக கொண்டு வந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறாரு. திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்த அளவில் திருநங்கைங்கிற வார்த்தையை வந்து அறிமுகம் செய்தது அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஆட்சி காலத்தில் கூட திருநங்கைகளுக்கு நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் திமுக வலையில் சேர்ந்திருக்கணும், எப்படி ஏன் நான் தமிழருக்கு போய் சேர்ந்தீங்க?
நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள் நமக்கு வந்து அவங்க பெரிய பணக்காரராக இருக்கலாம், நமக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்கலாம், நம்ம வந்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கான நிலங்கள் கூட பரிசா எனக்கு கொடுக்கலாம். ஆனா இது உதாரணத்துக்கு நான் சொல்றது, ஆனா என் வீட்டுக்கு வந்து என் அப்பா மட்டும்தானே எனக்கு அப்பாவா இருக்க முடியும்? இங்க என்ன வேணாலும் எனக்கு வந்து திருநங்கையர் விஷயத்துக்காக என்ன வேணாலும் குரல் கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து மத்தியிலேயே வந்து போராடி இருக்கலாம், அதுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனா எனக்கு தமிழர் உரிமை, எனக்கு தமிழ்நாட்டுல தமிழர் உரிமை கிடைக்கணும். நான் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன். திருநங்கைங்கிற வார்த்தைய வெளியில விட்டதுக்காகவும் நலவாரியமா ஐயா கலைஞர் காலத்துல தான் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி திருச்சி சிவாவும் திருநங்கைக்கான குரல் கொடுத்திருக்கிறாரு. அவங்க அந்த மகள் கனிமொழி அக்கா கூட வந்துட்டு திருநங்கைகளுக்கான மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை இல்லைன்னு நான் மறுக்கவே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான் ஆளணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல நான் தமிழரை தேர்ந்தெடுத்தேன். மற்றபடி நான் திமுகவில் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல அப்படி செய்யல நான்.
சரி, உங்களுக்கு அரசியல் மீது ஆர்வம் வந்துன்னு சொல்லுங்களேன். சமூக சேவை செய்யற நிறைய பேரெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் திருநங்கைகளில் கூட. இப்போ ஸ்மைலிங் வித்யா அது மாதிரியான நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறோம். நாங்கள் கூட அவங்கள எல்லாம் பேட்டி கண்டுருக்குறோம். ஆனால் அரசியல் நிறைய பேர் சேர்ந்தது கிடையாது. உங்களுக்கு ஏன் அரசியல் மேலே அவ்வளவு ஆர்வம்?
தமிழ்நாட்டில் ஒரு காப்பகத்தை கட்டி நிர்வகிக்கிற திருநங்கையர் யாரும் கிடையாது. சென்னையில வந்துட்டு ஒரு ஒரு அம்மா வந்து, அதே திருநங்கையர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு அம்மா வந்து எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காப்பகத்தை நடத்திட்டு வராங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வேற எந்த திருநங்கையும் ஒரு, இப்ப நான் கட்டியிருக்கிற மாதிரியான ஹோம காப்பகத்தை உருவாக்கி அதுல மற்றவங்களை காப்பாற்றிட்டு வராங்களாங்கிறது தெரியல. ஆனா இந்த விஷயத்தை முன்னெடுக்கணும், இது முன்னுதாரணமா மற்றவங்க வந்து இதுல இணைய வரணும். அதாவது திருநங்கையர் சமுதாயத்தை விட மிக கீழ்த்தரமாக வாழக்கூடிய மக்கள், மனநிலை தவறியோர், வயிற்று பசிக்காக பிச்சை எடுப்போர், இவங்களை மாத்தணும். இவங்களுக்கான ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வரணும். இது எப்படி சாத்தியம்? நான் சமூக சேவை செய்யறதுனாலயே எல்லாரையும் போய் கேட்டு அவங்ககிட்ட நீங்க நண்பரை கொடுங்க நான் பண்றேன்னு சொல்லி சொன்னாக்கா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தவறான வழியில போறப்போ அது நடக்க மாட்டாங்குது. அப்படிங்கிறப்போ நான் இதை எப்படியாவது முன்னெடுக்கணும், இது எந்த விதத்திலயா கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ, அரசியல் சரியாக இருக்கும் அதுல நான் நுழையிறப்போ, அதுல நான் அறிவிக்கப்படுறப்போ. இப்ப எப்படி நீங்க வந்து இப்ப என்ன வந்து நான் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா நிறுத்தினதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவில இருந்து நீங்க என்ன வந்து பேட்டி எடுக்கிறீங்க, இல்லைன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? தெரியலாம், இன்னும் ஒரு 5 வருடமோ 10 வருடமோ கழிச்சு இப்படி ஒரு திருநங்கை வந்து காப்பகம் நடத்துறாங்கிற மாதிரி தெரியலாம். அப்போ வந்து அது வரைக்கும் நான் இந்த விஷயத்த வந்து வெளியில கொண்டு வந்து நான் எப்படி பெரிய அளவுல முன்னெடுக்க முடியும், எப்படி வந்து உருவாக்கிட முடியும்? அதனால தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து வயிற்று பசிக்காக பிச்சு எடுப்பவரையும் நம்ம மாத்தணும். ஆதரவற்ற முதியோர்களை வந்து நல்ல முறையில பராமரிக்கிற அளவுக்கு நம்ம உருவாகணும், நான் உருவாக்கணும். தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த விஷயத்த கொண்டு வரணும், அதுக்காக அரசியலை தேர்ந்தெடுப்பேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் திருநங்கை தேவி அவர்கள். சரி, அடுத்து வந்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஒரு கேள்வி. அதாவது நீங்க பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் ஒரு ஆண் இனம், அந்த ஜெண்டர்னு சொல்ற அந்த ஆண் அந்த இதில் தான் நீங்க அடையாளம் காணப்பட்டீங்க. அப்புறமா வந்து அறுவை சிகிச்சை பிறகு வந்து நீங்க திருநங்கையா மாறி இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களை வீட்டில் உள்ளவர்களும் சரி இந்த சமூகத்திலும் சரி ஏற்றுக்கொள்றதெல்லாம் ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். பல இன்னல்கள் அல்லது என்ன இழிவான நடத்தல்கள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இல்லையா, அதை சொல்லுங்களேன், எப்படி அதை சமாளிச்சிங்க?
எனக்கு வந்து நான் பிறந்து ஒரு 11 மாத குழந்தையா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. என்னுடைய அம்மாவும் என்னுடைய அக்காவும் தான் என்னை வளர்த்தாங்க. அதனால வந்துட்டு நான் 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே அவங்களோட தான் வந்து என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கியாச்சு. அம்மா வந்து என் மேல ரொம்ப பற்று அதிகம், என்னை வந்து ரொம்ப கடைசியா பிறந்ததுனால நான் ரொம்ப பற்று அதிகம். அதனால வந்துட்டு நான் 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய ஹார்மோனுடைய சேஞ்சினால நான் மாறுறப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 18 வயசு தொடங்குதுங்கிறப்போ நான் அறுவை சிகிச்சையின் மூலமா என்ன பெண்ணா மாத்திக்கிட்டேன். வீட்டுக்கு தெரியாம போய் தான் பண்ணிக்கிட்டேன். வீட்டுல வந்து அனுமதி பெற்றோ அல்லது வந்து அவங்களுடைய ஆதரவின் பேர்லயே நான் போய் அதை பண்ணிக்கல. வீட்டுல தெரியாமதான் போய் வீட்டுல கூடிய பணம் நகை இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் விட்டுட்டு தான் பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்டு அம்மா என் மேல இருந்த பற்றின் காரணமா நான் திருநங்கையர் சமுதாயத்தோட என்னுடைய அறுவை சிகிச்சை முடிஞ்சு திருநங்கையரோட நான் வாழல. 3 நாள்ல திரும்பவும் அதாவது மருத்துவமனையிலிருந்து நான் வீட்டுக்கே திரும்பி வந்துட்டேன். வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப அம்மா கதனாங்க அழுதாங்க. இருந்தது ஒரே பையன், பையனும் இப்படி ஆயிடுச்சு, நீ வந்து 2 பொண்ணாயிடுச்சு. அம்மாவுக்கு வந்து 40 வயசு நெருங்குறப்போ நான் பிறந்தேன். அதனால வந்து அவங்க என்ன மனசுல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டாக்கா, நீ இன்னி இதுக்கு மேல வயசான காலத்துல உன்னை எப்படி நான் பராமரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதாங்க. இப்படி வாரிசுங்கிற ஒரு விஷயம் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டாங்க. ஆனா நாள் அடைவில் அவங்க என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சாலும் ஊர்ல இருக்கிறவங்க பெரிய அளவுல என்னை ஏத்துக்கல. என் மேல சில கடிஞ்சொற்கள் அல்லது இழிவான நிலை எந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஆச்சரியமாகவும் அதே சமயத்துல வந்து கேவலமாகவும் பார்க்கக்கூடிய நிலை இருந்தது எனக்கு. அதுக்கு நான் மதிப்பே கொடுத்ததில்லை. எப்படி நான் மதிப்பு கொடுத்ததில்லைன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு உணரக்கூடிய தன்மை இருக்கும். ஆணோ பெண்ணோ எந்த உயிர்களோ பறவையே விலங்கோ எதுவாக இருந்தாலும் அனைத்தும் சரிசமமுடையது. கடவுளினுடைய இயற்கையினுடைய பார்வையில அனைத்தும் சரிசமமான முறையில வந்து படைக்கப்பட்டது. இதுல வந்து உயிர்வு, தாழ்வு, ஜாதி, மதம் இதெல்லாம் மனிதர்களால உருவாக்கப்பட்டதுதானே ஒழிய, கடவுள் வந்து நீ இதை பண்ணு அப்படி பண்ணு, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் வந்து சொன்னதா இல்ல. அது ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும், மிகப்பெரிய வந்து முனிவர்கள் அல்லது தவசீலர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், எதுவும் கடவுள் வந்து பிரிச்சு இப்படி நீங்க பண்ணுங்க இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லல. அதே மாதிரி விலங்குகள் வந்து நம்ம அறுத்து சாப்பிடக்கூடியது, நீங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கடவுள் வந்து சொல்லல. இதெல்லாம் இவர்களுக்குள்ளாகவே வந்து ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம். அதனால அந்த எண்ணம் எனக்கு உண்டு. யாரும் யாரையும் பழித்து பேசக்கூடிய தவறான விஷயங்கள் ஒருவர்கிட்ட இல்லாத பட்சத்துல பழித்து பேச வேண்டியது, குற்றம் சுமத்த வேண்டியது யாருக்கும் எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. உயிர்களை வந்து அரசாங்கம் வந்து பாதுகாக்குது, அதை வந்து கொன்னாக்கா மானை வந்து சுட்டு கொன்னாக்கா அவனுக்கு தண்டனைன்னு சொல்லி சொல்லுது. இந்த விஷயம் வந்து இப்ப வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் வந்து சரிசமமான மதிப்புடையதுதான், யாரையும் யாரும் அழிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விதமாக பார்க்கும்போது வீட்டு தாழ்த்தி பேசக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. அதனால வந்துட்டு என்னை நான் வந்து ஒருபோதும் வந்து நான் மற்றவங்களுக்கு தாழ்த்தி என்னை நினைச்சதே கிடையாது. என் வழியில் நான் பயணிப்பேன், நல்லதை செய்யணும், நான் எப்படியாவது உணவளிக்கணும். நான் சின்ன வயசுல ஒருவேளை உணவுக்கு நான் பள்ளிக்கூடம் போனாதான் சாப்பாடு, அப்பா வாங்கி வச்ச கடனை கட்டுறதுக்கே அக்காவும் அம்மாவும் சிரமப்பட்டு கட்டினாங்க. சாப்பாடு ஒரு சில நேரங்கள்ல வீட்டுல இருக்காது, வெறும் தண்ணீர்ல உப்பு போட்டு சாப்பாட்டுக்கு பதிலா அந்த தண்ணீர் அருந்திய காலம் என்னுடைய சின்ன வயதினுடைய காலம் உண்டு. அப்போதெல்லாம் நான் நினைப்பது, நம்ம பெரிய பையனா ஆன உடனே நம்ம நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பேன் நான். அது என் மனசுல ஊறிட்டே இருந்தது. அதன் காரணமாக வந்து நாம வந்து நல்லது பையனுங்கிற ஒரு ஓட்டத்தை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அப்ப வந்து 2005 வந்து தாய்ங்கிற ஒரு என்ஜிஓ, அதாவது தொண்டு நிறுவனம், தமிழ்நாட்டுல ஒரு 8 மாவட்டங்கள்ல செயல்படுது. அப்புறம் அது 13 மாவட்டங்களாக விரிவுபடுத்தப்பட்டது. அதுலதான் முத முதல்ல நான் வேலைக்காக சேர்றேன். அப்புறம் அப்படி நான் எனக்கு தெரிஞ்ச வேலைகள் அப்படியே செஞ்சுட்டே இருந்து அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சேன். அப்போதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என் மீது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, நான் தப்பா போறேன், அது திருநங்கை தானே, வேற மாதிரி தப்பு தப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒண்ணு கீழ்த்தரமா சொல்லுவாங்க. அப்போதெல்லாம் அவர்கள் சொல்லி சொல்லுக்கு நான் மதிப்பு கொடுத்ததே கிடையாது. என்னை நான் உயர்வாகத்தான் நினைத்தேன். இந்த பிறவி கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு, இந்த பிறவியை நான் வந்து மக்களுக்கு நல்ல விதமாக, மற்ற திருநங்கையர் எப்படியோ நான் நினைச்சது, நான் வந்து மற்றவர்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டியாகவும் நல்லவளாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லி என்னை உயர்ந்த நிலையில வச்சு பார்த்தேன் நான். அதனால மற்றவருடைய பழிச்சொல்லுக்கு நான் இடம் கொடுக்கவும் இல்லை, அவங்கள பத்தி நான் அவங்க என்ன தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்ததும் இல்லை. என்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே பயணம் பண்ண நான், என்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணதுனாலதான், அதுக்கு மதிப்பு கொடுக்காததுனாலதான், அதை எதிர்த்து நான் போராடி நான் வெளியில வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் அமைந்தது.
இப்ப இங்க எல்லாம் வந்து இப்ப திருநங்கைகள் வந்து இப்ப பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப தமிழ்ல சொல்ல போனா அதை திருமணம்னு சொல்லலாம். நீங்க அது மாதிரி திருமணம் செய்யறதோ அல்லது இணைந்து வாழ்றதோ அந்த மாதிரியான உறவுல ஈடுபட்டு இருக்கிறீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
அந்த மாதிரியான விஷயங்கள் இணைந்து வாழ்வது அப்படி ஒரு விஷயத்த நான் முன் எடுக்கல, அப்படி ஒரு விஷயத்துக்கு நான் என்ன ஆட்படுத்திக்கல. ஏன் ஆட்படுத்திக்கல அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயதுல இருந்து இந்த வறுமையினால பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நான் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நானா ஏற்படுத்திக்கிட்டேன் நான். அதனால வந்துட்டு என்னால அந்த விஷயத்துக்கு, திருமணங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் போகல. அது எனக்கு தெரியும், இவ்வளவு நான் பேசுறேன் அப்படின்னா 18 வயசுல பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்துட்டேன்னா, வந்து எங்க அம்மா அவருடைய வழிகாட்டல நல்லவளா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுனேன் அப்படின்னா அதை யோசிச்சிருப்பேன் இல்லையா. ஒரு இளமை இருக்கிற வயது வரைக்கும் தான் ஒரு ஆணுடைய துணை வந்து திருநங்கை இருக்கிருக்கும். ஒரு ஆண் வந்து திருநங்கையரோட காலமுறை வரைக்கும் எந்த விதமான வேறு தொடர்பும் இல்லாமல் வாழ்வான்ங்கிறது நிச்சயமற்ற ஒரு செயல். அதனால நான் எப்படி நினைச்சுக்கிறேன், இந்த பிறவி நம்ம மக்களுக்காக அர்ப்பணிப்போம், மக்களுக்காக வாழ்ந்து ஒரு முன்னுதாரணமா வாழ்வோம்னு தான் நினைச்சேன்னே தவிர, திருமணங்கிற ஒரு விஷயத்துல உடன்பாடு இல்லாமலே போயிடுச்சு.
சரி, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல திருநங்கைகள் வந்து அவங்க நடத்தப்படுற விதம் வந்து முன்னாலையோட ரொம்ப பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கொஞ்சம் மேம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, உங்களுக்கு எப்படிப்படுது?
இல்ல, அந்த விஷயத்துல கொஞ்சம் நான் மாறுபடுறேன். அதாவது எப்படி மாறுபடுறேன்னா, அங்கீகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர தொடங்கி இருக்குதே தவிர, மக்கள் வந்து கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர, முன்னைய விட இப்ப ரொம்ப பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. பரவாயில்லை, ஏதோ பரவாயில்லை, முன்னத்துக்கு இப்ப பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்பவும் அடையாளப்படுத்தக்கூடிய மொழிகள் அழின்னு தான் சொல்றாங்க, 9 தான் சொல்றாங்க, வேற மாதிரி வார்த்தைகள் திருநங்கைன்னு சொல்ல தெரியாதவங்களுக்கு இவங்க சொல்ற வார்த்தை இப்படிதான் சொல்றாங்க. அது வந்து ஒரு அறிவிருக்கத்தக்க வார்த்தை, ஒரு மனித உயிரை வந்து நம்ம இப்படி கேவலப்படுத்த கூடாதுன்னு நினைக்கல. அதே சமயத்துல இன்னும் வந்து உறவினர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போகும்போது மற்றவர்களுடைய குறுகுறு பார்வையும் இவங்க அப்படி இன்னும் மாறினவங்கிற ஒரு தாக்கத்துல இருந்து இன்னும் விடுபடல.
இப்ப கடலூர்ல உங்க பேரை வந்து அறிவித்த போது, இப்ப தேவி அவங்களோட திருநங்கை அப்படின்னு சொன்ன நேரம் மக்கள் வந்து ஆர்ப்பரித்து கைதட்டி வரவேற்றாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் வந்திருக்கு, அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கலாம் இல்லையா?
இல்ல, அந்த விஷயத்தையும் நான் மறுக்கிறேன். அது வந்து அன்னைக்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள். அதுல வந்துட்டு பெரிய அந்த கைத்தட்டிலும் ஆரவாரமா ஆர்ப்பரிப்பும் நடந்தது வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு பெரிய முன்னுதாரணத்தை கொண்டு வருகிறார் அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறாருங்கிற ஒரு காரணத்துக்காக கைத்தட்டியிருக்கிறாமே ஒழிய, அந்த கைத்தட்டல் வந்து மற்ற மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அந்த மக்களினுடைய கைத்தட்டலாம் ஏத்துக்க முடியாது.
மிக நன்றி தேவி அவர்களே, எங்களோட பேசினதுக்கும் உங்க கருத்துக்களை ரொம்ப துணிவா தெளிவா முன்ன வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
ரொம்ப நன்றி. நன்றிங்க.